இப்படி பல கேள்விகள் எழுகின்றன. அப்போ பெரிய பெரிய ஞானிகள் எந்த நோக்கில் சொல்கின்றார்கள் அப்படின்னா, உண்மையிலேயே பயன் என்பது என்ன, ஞானமும் வீடு பேரும் தான் பயன், கிடைக்க வேண்டிய பயன். மற்ற பயன்கள் எல்லாம் வந்து கொஞ்ச காலத்துக்கு இருப்பன, அப்புறம் நீங்கி போவன. நிலையான நிம்மதி என்பது ஞானம் வந்து முத்தி கிடைச்சாதான் உண்டு. மற்ற பலன்கள் எல்லாம் வந்து நன்மைகள்லாம் ஒவ்வொரு கால அளவுக்கு இருக்கும், அப்புறம் அது நீங்கி போயிடும். நீங்கள பிறகு அது நமக்கு வருத்தத்தை தான் விளைவிக்கும். இருந்ததெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து வருத்தப்பட்டு இருக்க வேண்டியதான். ஆகையினாலே எந்த வினைகள் எல்லாம் பிறவியை தருகின்றனவோ அவையெல்லாம் வீண் செயல். அந்த பெருநிலையிலிருந்து சொல்கின்றாங்க, பிறவிக்கு காரணமாவன எல்லாம் வீண் செயல். நாம் நினைப்போம் இதோட நல்ல பிறவி கிடைச்சா ரொம்ப நல்லதுன்னு நினைப்போம், நினைக்கணும். நினைச்சு அந்தந்த பிறவிகள்லாம் இருந்து 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 ஞானிகள்லாம் எப்படி வந்தார்கள், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் தேவலோக பிறவை எல்லாம் அனுபவிச்சுதான். அதிலெல்லாம் நிலையான இன்பம் இல்லைன்னு அது எளிதில் அந்த ஞானம் வந்துடாது. அது வந்து பல பிறவிகள் எடுத்து அந்த அறங்களை எல்லாம் செய்து அந்த பக்குவத்தில் தான் வரும். வந்து அவற்றிலெல்லாம் நிலையான பயன் இல்லைன்னு கண்டு அவையெல்லாம் வீண் என்று உணர்ந்து எதெல்லாம் நிலையாமையோ அதெல்லாம் வீணானவை. என்னப்பா இதெல்லாம் வந்து இப்படி சினிமா பார்த்தே காலத்தை ஓட்டுறியப்பா, இதெல்லாம் வீண் செயல்கிறோம். ஆனா பையங்களுக்கு என்ன இருக்கு, அந்த நேரத்தில் அவனுக்கு அது இன்பமா தெரியுது. அந்த மாதிரி தான் நம்முடைய வினைகளும், நாம போறத வினைகள் செய்யற வினைகளும் அப்படிதான், போடுற கணக்குகள் செய்யற வினைகள் எல்லாம் அது. ஆனா செய்யணும், உலகத்துல பிறந்தாச்சு, நமக்கு வந்து உலக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நாம வந்து சம்பாதிக்க தான் செய்யணும், இல்லைன்னு சொல்றது. ஆனால் அதை வந்து சிவபெருமான் திருவடியை நாம் சிந்தித்து செய்தோம் என்றால் இம்மைக்கும் பலன் தரும், மறுமைக்கும் நம்மை உயர்த்தும். அது சிவபெருமான் திருவடியை மறந்து விட்டு எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் அது வந்து இன்னொரு பிறவியை கொடுத்து நமக்கு உலக இன்பங்களைத்தான் ஊட்டுமே ஒழிய ஞானத்திற்கு வாயிலாக அமையாது. அதனாலதான் ஞானத்துக்கு அது காரணமா இல்லாட்டா அதை வீண்னு சொல்லி ஞானிகள் அப்படிதான் ஒதுக்குவாங்க. இதெல்லாம் ஞானத்துக்கு வாயிலாக இல்லையோ அதெல்லாம் வீண், அந்த நோக்கில் வீண் செயல்னாக்க. இறைவன் சொன்ன விதியரம், ஏன் வேதாகமங்கள் சொல்லலையா என்னென்ன தெய்வங்களை வழிபடுன்னு, அதுபடிதான் நான் வழிபடுறேன்னா வேதாகமங்களே இறைவனாகிய சிவருமான் சொன்ன கட்டளை தானே, அப்போ அவனை வழிபடுவதுதானே சிறந்தது அப்படிங்கிற. விருப்பொன்றில்லான் பூண்டனன் வேண்டல் செய்யும் பூசனை புரிந்து கொள்ளே. விருப்பொன்றில்லான் சிவபெருமானுக்கு எந்த விருப்பமும் கிடையாது, எந்த வெறுப்பும் கிடையாது. விருப்பமும் ஒன்று வந்தா வெறுப்புன்னு ஒன்று வந்துடும். நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் மாதிரி தான், விருப்பம்னா அந்த விருப்பம் நிறைவேறாத போது வெறுப்பு இல்லையா. அப்ப கோபமே படக்கூடாதுன்னா யாரால கோபப்படாம இருக்க முடியும், எந்த பற்றும் இல்லாதான் கோபப்படாம இருக்க முடியும். ஏன்னா பற்றுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த பற்று நிறைவேறாத போது தன்னால கோபம் தான். சிவபெருமான் இந்த பற்று கோபம் ரெண்டும் அற்றவன், ஒன்றிலும் பற்றற்றவனாக இருந்தும் ஒன்றிலும் விருப்பமற்றவனாக இருந்தும் நம்ம மேல என்ன வைக்கின்றான், பற்று வைக்கின்றான். ஏன்னா நாமெல்லாம் ஈடேற வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும். ஞானத்திற்கு தடையாய் உள்ள ஆணவ மலத்தில் இருந்து விடுபட்டு ஞானத்தை பெற வேண்டும், நம்ம மேல கருணை வைக்கின்றோம். அந்த கருணை தான் நம்ம மேல வச்சுட விருப்பம். அப்போ தன் பொருட்டு அவன் நம்ம நம்ம மீது விருப்பம் வைக்கவில்லை, நாம உய்யணுங்கிற கருணை பற்றி வைத்த விருப்பம். ஆகவே எந்த பொருளிடமும் தன் பொருட்டு விருப்பம் வைக்காதவன், நம்மிடத்திலே கருணை பற்றி ஒரு விருப்பம் வைத்துள்ளானே. ஆகவே உயிர்கள் மாட்டு கருணை பூண்டு விருப்பம் செய்கின்ற அந்த இறைவனுடைய திருவடியை பூசித்தலே ஒருதலையாக செய்ய வேண்டியது, நிச்சயமாக ஒருதலையாக நிச்சயமாக செய்ய வேண்டியதான். இதைத்தான் உரையில சொல்றாங்க, இத்துணையும் கூறியவாற்றான் ஏனை கடவுளர் மாட்டு செய்யும் வழிபாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அளிப்பவன் சிவபெருமான் என்பது பெறப்படவே அவனை வழிபடுதலே நல்லதோர் அறம். அவனை அன்றி செய்வன எல்லாம் வீண் என்பது போதலுதலானும் புண்ணியமாவது வேதாகமங்களின் அவ்விறைவனால் விதிக்கப்படும் விதியாகலானும் ஒன்றினும் விருப்பிலன் ஆகியும் உயிர்கள் மாட்டு கருணை கூண்டு விருப்பம் செய்யும் அவ் இறைவன் திருவடி பூசனையே ஒருதலையாக செய்யற்பாற்று. செய்யற்பாற்றுனா செய்ய வேண்டியது. இதுல இல்லான் அப்படின்னு இருக்கு பாடல்ல, நாம என்ன பொருள் சொல்றோம், இல்லாதவனாக இருந்தும் அப்படிங்கிறோம். இல்லாதவனாகியும் இல்லான் அப்படின்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம், முற்று மாதிரி இருக்கு. ஆனா இல்லாதவன் ஆகியும் ஒரு கமா போடுற மாதிரி இருக்கு. முற்றுப்புள்ளி வச்சிடலாம்னா அது வினை முற்று, கமா போடலாம்னா அது எச்சம், வினை எச்சம். ஆகவே வினை முற்று போல இருந்து கொண்டு ஆனா எச்சம் மாதிரி பொருள் தருது. ஆகவே அப்படிப்பட்டதை முற்றெச்சம்னு சொல்லுவாங்க. ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிசெயலோர் என்பாவான் என்று திருவம்பாவில் வருது இல்லையா. ஏதேனும் ஆகால் கிடந்தால், ஏதேனும் ஆகாது கிடந்தால், ஆகாமல் கிடந்தால் அங்க இருக்கும். ஆகால் என்பது முற்று மாதிரி இருந்தும் ஆகாமல் அப்படின்னு எச்சமா இருக்கிறதுனால அது முற்றெச்சம். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் இல்லான் என்பது முற்றெச்சம், பூண்டனன் அப்படிங்க அந்த இடத்துலயும் பூண்டு அப்படின்னு பொருள் சொல்ற. பூண்டனன் என்பது முற்றுமாறி இருக்கிறது, ஆனால் பூண்டு பூண்டுனா கொண்டு கருணை கொண்டு அப்படின்னு வருது, அதனால அதுவும் முற்றுச்சம் சொன்னேன். சிறப்புமை விகாரத்தால் தொக்கது, அந்த இல்லான் அப்படிங்கறத வந்து இல்லானாகி அப்படின்னு சொல்லி அது ஒரு உண்மை உண்மையும் போடுறோம், உண்மையும் சேர்க்கிறோம். இல்லான் ஆகியும் எந்த பொருளிடத்திலும் விருப்பம் இல்லாதவனாகியும் நம்மேல கருணை பூண்டு அந்த பெருமான் இருப்பதனாலே அவன் திருவடி பூசணையே வேண்டப்படுவது. சரி, அப்ப நீங்க இதுவரை சொன்னது தெளிவா விளங்குது. எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் பலன் தரக்கூடியவன் சிவபெருமான் என்பதனால் அவனை வழிபடுதலே மாண்பான அறம்னு சொன்னீங்க, ரொம்ப சரி. அப்போ சிவபெருமானை நாம் வழிபட வேண்டும் என்றால் நம்முடைய பூசையை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் திருமேனி கொண்டு விளங்க வேண்டும். ஆனா சிவபெருமான் திருமேனி எந்த இடத்துல கொள்ளுறார் அப்படின்னா, சுத்தமாயா உலகங்கள்ல தான் அவர் திருமேனி தாங்குகின்றாரே ஒழிய, அசுத்தமாயிலே மிக கீழான தத்துவ உலகங்களிலே இருக்கின்ற நம்பொருட்டு அவர் எங்க திருமேனி தாங்கி இருக்கின்றார். அவர் திருமேனி கொண்டு திருவுருவம் கொண்டு விளங்குகிறார்னு தெரிஞ்சாலும் அவர் வழிபட முடியும். சிவபெருமான் நாம் வழிபடும் பொருட்டு திருமேனி எந்த இடத்திலே திருமேனி கொண்டு விளங்குகின்றார், நம்ம உலகத்துக்குள்ள. சுத்தமாயா உலகம் மிக மேலான உலகங்கள்ல அவர் திருமேனி கொண்டு விளங்குகிறார். நம்ம இந்த கீழான உலகத்திலையும் அவர் திருமேனி கொண்டு விளங்குகின்றாரா, விளங்குகின்றார் என்றால் எந்த இடங்களிலே அவர் விளங்குகின்றார், திருவுருவம் கொண்டு விளங்குகின்றார். அவன் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவன், அவன் அருளால் மட்டுமே உணரப்படுபவன். அதான் வாக்கு மனாதீதன் சொல்லிட்டு கோசரங்கிறார். வாக்கு மனாதீதன்னா வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவன், சொல்லி அறிய முடியாது, மனதால் சிந்தித்தும் அறிய முடியாது, வாக்கு எட்டாதவன் இல்லையா, மனதுக்கும் எட்டாதவன். கோசரம் அப்படின்னா எட்டக்கூடியவன் இருக்கும், அவன் அருளால் மட்டும்தான் அவனை வழிபட முடியும், அவன் அருளாலே வந்தாலும் அருளுக்கு எட்டுபவன். வாக்கு மனாதீத கோசரமாகிய இறைவன் திருமேனி கொண்டு அருளிய வழியும், அவன் திருமேனி கொண்ட போதும் கூட எந்த உலகத்துல திருமேனி கொள்றான், சுத்த தத்துவ புவனத்தின் அன்றி சுத்த தத்துவ உலகங்கள் அல்லவா திருமேனி கொள்றான். அவ்வாறல்லாமல் ஈண்டு வைகுதல் இன்மையும் நம்ம உலகத்தில் அவன் திருமேனி கொள்ளவில்லையே. அவனை ஈண்டுள்ளார் எஞ்ஞனம் கண்டு பூசிக்குமாறு, நம்ம இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அந்த சிவபெருமானை எந்த இடத்தில் கண்டு பூசை செய்யலாம், எனின் என்று கேட்பாயானால் அகுது உணர்த்துவதற்கு எழுந்தது வருந்தையுள் என்பது, அதை உணர்த்துவதற்குத்தான் வருந்தையுள் எழுந்தது என்று சொல்லி அடுத்த செயலுக்கு தோற்றுவாய் செய்கின்றார். இந்த உலகத்தில் உள்ள நாம் வழிபடும் பொருட்டு சிவபெருமான் எந்த இடங்களிலே எழுந்துள்ள இருக்கின்றார், இதுதான் இடம். சிவஞான சித்தியாலே சிவபெருமானத்தான் வழிபடணும், அதுதான் சிறந்த அறம். ஏனையவரை வழிபட்டாலும் அவன் அருள் கொடுத்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டீங்களே, நான் சிவபெருமானை வழிபடணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். நம்ம உலகத்துல அவன் எங்க எழுந்தருள் இருக்கின்றார் சொல்லுங்கள், அங்கேயே வழிபடுகிறேன்னு கேட்கிறான். அப்போ அதுக்கு விடை சொல்றேன், எங்க அருந்து எழுந்தருள் இருக்கிறார் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். தாபர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன். இந்த உலகத்துல சிவபெருமான் எங்கையா எழுந்தருள் இருக்கிறான்னு கேட்கிறீங்களே, இந்த உலகத்திலே எழுந்தருள் இருக்கின்றார், ஒரு இடத்துல இல்ல ரெண்டு இடங்களில் எழுந்தருள் இருக்கின்றார். அந்த ரெண்டு இடங்கள் தான் எவை என்று சொன்னால், தாபரம் சங்கமம். தாபரம் என்பது என்ன அப்படின்னா, திருக்கோயில் உள்ளிருக்கும் சிவலிங்க திருமேனி, திருக்கோயில் உள்ளே இருக்கின்ற சிவலிங்க திருமேனி தான் தாவரம். அது ஒரு இடம், சிவலிங்க திருமேனியிலே இருந்து வெளியிருக்கின்றார். இரண்டாவது இடம் அது சங்கமம். சங்கமம்னா இது திருவேடம், அடியார்கள் தரித்திருக்கக்கூடிய திருநீரு ருத்ராட்சம், இவைதான் திருவேடம். ஆகவே திருக்கோயிலே உள்ளே இருக்கின்ற சிவலிங்க திருமேனியிலும் அடியார்கள் தரித்திருக்கின்ற விபூதி ருத்ராட்சங்களாகிய சாதனங்களிலும் சிவபெருமான் எழுந்தருள் இருந்து அவ்விடங்களில் வழிபட்டோருக்கு அருள் புரிவார். இது புறத்தே எழுந்தருள் இருப்பது, அகத்தே நம்முடைய ஆன்மாவிலும் எழுந்தருள் இருக்கின்றார். புற வழிபாடு செய்து செய்து பயின்றாதான் அக வழிபாடு வர முடியும். ஆன்மாலே எழுந்தருள் இருக்கிறாரு, அப்புறம் ஏன் நாயம் போய் சிவலிங்க திருமணிகள் வழிபடணும், அடியார்கள் வழிபடணும், ஏன் ஆன்மாவுக்குள்ளே இருக்காரா அப்படின்னா, சாதாரண ஒரு உலகியல் கணக்க போடுறதுக்கு அவன் பேனாவும் நோட்டும் வச்சு கணக்குகளை போட்டு 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 பழகினால்தான் அப்புறம் மனதால அந்த கணக்கை போடுறதுக்கு அவனால முடியும். எடுத்த உடனே பெரிய பெரிய கணக்கள் எல்லாம் மனக்கணக்கா போட முடியுமா? உலகியல் விஷயங்களே இப்படி உள்ளன, புறப்பயிற்சி இல்லாமல் அகப்பயிற்சியில் உலக முடியாதுன்னு இருக்கின்றன. அப்ப வாக்கு மனாதீதனா இருக்கின்ற சிவபெருமானம் மட்டும் புற வழிபாடு செய்யாம அக வழிபாட்டுக்கு போகணும்னா முடியுமா? ஆகவே புற வழிபாடு இருக்கு, அதுக்கப்புறம் அக வழிபாடும் இருக்குன்னு சொல்றார். அதுதான் சொல்றார், தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன். நீ பரந்தன்னை நெஞ்சில் நினைவையேல், நெஞ்சில நினைப்பது எளிதல்ல, அதான் நெஞ்சில் நினைவையேல். திண்ணியர் ஆக பெரின், திண்ணியார் ஆக பெரினா திண்ணியாரா எல்லாரும் ஆயிட முடியுமா? அதன் அறிவு அதனாலதான் பெரின் அப்படின்னா. அது மாதிரி நீ வரன் தன்னை நெஞ்சில் நினைவையே, நெஞ்சத்திலே அகப்பூசை செய்ய வல்லமை உனக்கு இருந்தது என்றால் நிறைந்த பூசை ஆய் வரம் பொருளை நாளும் அர்ச்சினி அன்பு செய்ய. அந்த அக வழிபாட்டையே, அந்த அக வழிபாட்டையே நிறைந்த பூசணையாக சுவாமி ஏற்றுக்கொண்டு அதற்கு வரமருள்வார். ஆகவே புறத்திலும் அகத்திலும் சிவபெருமா நீ அர்ச்சனை செய்வாயாக, அன்போடு அர்ச்சிப்பாயாக சொல்ற. எங்க சதாசிவ தத்துவத்தில் இருக்கின்ற சிவபெருமான் அதான் மா பரன் அப்படின்னார். சதாசிவ தத்துவத்தில் வைகும் இறைவன் புறத்தே திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனியும், அது சிவலிங்க திருமேனி. இரண்டாவது திருவேடமும் ஆதாரமாக கொண்டு நின்றும் இவ்வாறு புறத்தில் நின்றும், அகத்தே உயிரிடமாக கொண்டு நின்றும் ஈண்டு உள்ளார் செய்யும், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் செய்யும் பூசை கொண்டு அருள்வான். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் செய்யும் பூசையை ஏற்றுக்கொண்டு அருள்வன். ஆகலான் அகுது அறிந்து அவ்விடங்களின் வழிபடுக. ஆகவே சிவபெருமான் இருக்கும் இடங்களை அறிந்து அவனை வழிபாடு செய்யும். அவர் தான் எல்லா இடத்திலும் நீக்கமர இருக்கின்றாரே, அப்புறம் என்ன அந்த ரெண்டு இடம் குறிப்பிட்டு சொல்றது அப்படின்னா, எல்லா இடத்திலும் எப்படி இருக்கின்றார் சொன்னால், பசுவிடம் எங்கும் பால் நிறைந்திருப்பது போல நிறைந்திருக்கின்றார், விறகில் தீ இருப்பது போல மறைந்து நிற்கின்றார், இந்த இரண்டு இடங்களில் தயிரில் நெய் இருப்பது போல வெளிப்பட்டு இருக்கின்றார், வந்து வழிபடுவோருக்கு வரம் கொடுக்கும் நிலையிலே வெளிப்பட்டு இருந்துள்ள இருக்கின்றார். ஆகையினால இந்த ரெண்டு இடங்களை சிறப்பா சொன்னார். அப்புறம் இந்த ரெண்டையும் சொல்லிட்டு சிவ வழிபாடே உகந்தது, அவரை எந்த இடத்துல வழிபடணும் அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றார், இந்த புண்ணியம் பாவம், இதெல்லாம் புண்ணியம் இதெல்லாம் பாவம்னு சொன்னார். சில இடங்கள்ல புண்ணியம் கூட பாவமாக விளங்கும், பாவம் கூட புண்ணியமாக விளங்கும் அப்படின்னு அந்த விசேடம் சொல்றேன்னு சொன்னார் இல்லையா, அந்த விசேடத்தை இந்த இடத்துல தான் சொல்றேன். எந்த சந்தர்ப்பத்துல புண்ணியம் பாவமாக விளங்கும், எந்த சந்தர்ப்பத்துல பாவம் வந்து புண்ணியமா விளங்கும், அதாவது நாம வந்து உலகியல்ல பாக்குறோம், எந்த பாவத்தை செய்யறோம்னோ அதுக்கு ஒரு நியாயத்தை வச்சுட்டு தான் செய்யணும். ஆமா ஐயா பாவம் தான் செஞ்சிட்டேன் அப்படின்னா லேசில் யாரும் ஒத்துக்கிறது கிடையாது, அதுக்கு நியாயங்கள் அப்படி நிறைய வச்சிருப்பாங்க, அடுக்குவாங்க இல்லையா, நான் யார் தான் செய்யலம்பாங்க, நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டேன் அதனால செய்தேன்பார்கள் இல்லையா, நான் வறியவனாக இருந்தேன் எனக்கு என்ன யார் ஆதரிச்சான் அதனால திருடுனேம்மா இல்லையா, இல்லா நான் இல்லாதவன் சொல்லிட்டு திருடாத திருடுனா மேலும் இல்லாதவனா தான் போகணும் வள்ளுவர் சொல்ற இல்லையா. ஆகையினால இந்த மாதிரி நியாயங்கள்லாம் பொருந்தாது. எந்த இடத்துல புண்ணியமும் பாவம் ஆயிரும், பாவமும் புண்ணியம் ஆயிரும் அப்படின்னா அருமையா சொல்றாரு, தெளிவா நேரடியா சொல்றாரு, அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். சிவபெருமானுக்கு அடியாராக இருப்பவர்கள் சிவபெருமானுடைய அடிமைத்திரத்திலே நின்று அவர் திருவடி மீது பற்றுக்கொண்டு நின்று செய்கின்ற பாவமும் எப்படி விளங்கும், அறமாக விளங்கும், புண்ணியமாக விளங்கும். சரி, இது பாவம் புண்ணியமா விளங்குறதுக்கு இடம், புண்ணியமும் பாவமா விளங்குமா, அது எப்போ, பரநடிக்கு அன்பில்லாதார் புண்ணியம் பாவமாகும். இந்த சிவபெருமான் திருவடியில் அன்பு வைக்காதவர்கள் அவர்கள் செய்கின்ற புண்ணியங்கள் பாவமாக போய்விடும். அன்பு வைக்காதவர்கள்னா அவனை எதிர்த்து செய்பவர்கள், சிவபெருமானை எதிர்த்து நிந்தை செய்து பெரிய புண்ணியத்தை செய்தாலும் லட்சக்கணக்கான வேறு அதில் பயனடைந்தாலும் அந்த செயல் என்னவா தான் விளங்கும், சிவபெருமானை எதிர்த்து செய்ததால் அது பாவமாக விளங்கும். இதற்கு எடுத்துக்காட்டு காட்டுகின்றார், வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி. இரண்டாவது இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றார், பரநடிக்கு அன்பில்லாதார் புண்ணியம் பாவமாகும். தர்ஷன் பரநடிக்கு அன்பில்லாதவன், பரன்னா யாரு, சிவபெருமான். அவன் திருவடிக்கு அன்பில்லாமல் சிவ நிந்தை செய்து என்ன செய்தான், மாவேள்வி, சாதாரண வேள்வி செய்யல, மாவேள்வி. ஒரு வேள்வி செய்தா எத்தனை எத்தனை பேருக்கு தான தர்மங்கள் செய்வாங்க, வேள்வியில் அது முக்கியமானது, ஆகுதிகளை இடுவது மட்டுமல்ல வறியவர்கள் பலருக்கு தான தர்மங்கள் செய்வார்கள், யார் யாருக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கொடுப்பார்கள், மிகப்பெரிய புண்ணியம் செய்யலது. அப்படி எத்தனை எத்தனையோ பேருக்கு அவன் தான தர்மங்கள்லாம் செய்து பெரிய யாகம் செய்தான், ஆனால் சிவபெருமானுக்கு உரிய அபிர்வாகத்தை அவன் வந்து கொடுக்காமல், அதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானையும் நிந்தித்து இப்படி செய்யக்கூடாதுன்னு அறிவுரை சொல்லும் போது, ததீசி முனிவர் வந்து அறிவுரை செய்யும் போது சிவன் அடியாராகி அந்த ததீசி முனிவரையும் நிந்தித்து சிவபெருமானையும் நிந்தித்து பலவாறு நிந்தித்து அந்த யாகத்தை செய்தான் வீரபத்திரரால். தர்ஷனும் அந்த யாகத்துக்கு உடந்தையா இருந்தது எல்லோரும் தண்டிக்கப்பட்டார்கள். திருவாசகத்திலே திருவுந்தியார் அதை விரிவாக எடுத்துச் சொல்கின்றது. ஆகவே வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி, நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தேன். நரரினில் மனிதர்கள், மனிதர்களுள் ஒருவராக பிறந்த யாரு, பாலன். பாலன் யாரு, சண்டேசனாயினான். சிறுவராகத்தானே இருந்ததானே, மணலால லிங்கம் அமைத்து பாலை அபிஷேகம் செய்து வழிபட்டார் இல்லையா. அந்த இடத்துல தந்தையார் இடறி விட்டார் நம்முடைய காலால இல்லையா, தந்தையாருடைய காலையே அறிந்தார். பார்த்தா என்னையா அவர் ஒரு வேதியர், அதுவும் வந்து இந்த பையனுக்கு தந்தையார் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், ஒரு வேதியரை தன்னுடைய சொந்த தந்தையை என்ன பண்ணிட்டார், காலையே அறிந்து விட்டார். இது எவ்வளவு பெரிய பாதகம், ஆனா அது பாதகமாயிட்டா. அவருக்கு சண்டேச பதம் கிடைத்தது. சண்டேசர்னு திருக்கோயில் இருப்பது அது ஒரு பதவி. சிவ வழிபாடு செய்தவர்களுக்கு சிவபெருமான் அவர் வாயிலாக தான் பலன் கொடுக்கார். கடைசியில் அதனாலதான் அவரை தரிசனம் பண்ணிட்டு வரும். அவர் சதா சிவ தியானத்தில் இருப்பதனால தாளத்ரயம் மூன்று முறை இப்படி இரண்டு விரல் காலம் மூன்று முறை இப்படி தட்டி அவரை வந்து வழிபாட்டிற்கு பலன் அருள வேண்டும் அப்படின்னு அவரை பிரார்த்தித்து வரும். ஆகவே அப்படிப்பட்ட பதவி கிடைக்குது இல்லையா. அப்போ உண்மையில வந்து தர்ஷன் செய்தது உண்மையில புண்ணியம் அல்ல, சண்டேசர் செய்ததும் உண்மையில பாவம் அல்ல. ஏன் புண்ணிய பாவம் சொல்றாருன்னா உலகத்தார் பார்வைக்கு அப்படி தோன்றுகின்றன. தர்ஷன் செய்ய எவ்வளவு பெரிய வேள்வி, எவ்வளவு பேருக்கு என்னென்னலாம் கொடுக்குறான், என்னென்ன தான தர்மம்லாம் செய்யறான், புண்ணிய மாதிரி ஒரு தோற்றத்தை அளிக்கிறது அது. அது மாதிரி சண்டேசம் செய்தது பாவம் போல ஒரு தோற்றத்தை அளிக்கிறது. உலகத்தார் பார்வைக்கு அப்படி இருக்கனாலதான் புண்ணியம் பாவம் தான். விதிப்படி பார்த்தா அது புண்ணிய பாவம் மாதிரி தோன்றுகின்றது. அதனால அதான் உலகத்தார் அப்படி பார்க்கின்றார்கள். விதிப்படி பொது விதியை கொண்டு அந்த இடத்துல பார்க்க கூடாது. சிவபெருமானுடைய திருவடிக்கு அனுபவித்து செய்கின்றார்களா, அதை அதை நிந்தித்து செய்கின்றார்களா, அதை பொறுத்துதான் பாவபுண்ணியம்னு. அதான் இதுல பாவபுண்ணியத்துள்ள விசேஷம், விசேஷத்தன்மை அதுதான். ஏன் அப்படின்னா அப்போ ஒரு வினை இதுல இருந்து என்ன தெரியுதோ அதை உரையா சொல்றாரு, அந்த சாரத்தை வெடித்தெடுத்து கொடுக்கின்றார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வினையை வைத்துக் கொண்டு அது எவ்வளவு சிறந்த வினைன்னு பார்க்க முடியாது. வினைன்னு பார்த்தா தர்ஷன் செய்தது வேள்வி மட்டுமல்ல, மா வேள்வி வார்த்தையை போட்டுக்கார் பாருங்க, மா வேள்வி. வினையை ஆகவே வினையை வைத்துக் கொண்டு பார்க்க கூடாது. சண்டை செய்தது பார்த்தா பாதகம், யாருடைய காலையை வெட்டினாலும் பாதகம் தான், அதுவும் தந்தை காலை வெட்டினா. அவன் செய்தது வினைன்னு பார்த்தா பாதகம், அவன் செய்தது மாவேள்வி, பெரிய புண்ணியம் மாதிரி தெரியுது. ஆகவே வினையை வைத்துக் கொண்டு வினையினுடைய வன்மை மென்மையை வைத்துக் கொண்டு பலன் கிடைப்பதில்லை. அத மாதிரி வினையை யார் செய்யறான் அவனுடைய வன்மை மென்மை, அவன் எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு சின்ன ஆளு, அந்த வினை செய்யறவனுடைய வன்மை மென்மையும் இல்லை அந்த இடத்துல. வினை செய்யறவனை பார்த்தா தக்கன் என்ன சொல்லியிருக்காரு, வரமுடை தக்கன், ஏற்கனவே சிவபெருமானை வழிபட்டு பல வரங்களை பெற்ற தக்கன், அவ்வளவு பெரிய ஆளு செய்யறான். இங்க யாருன்னு பார்த்தா நரர், மனித வர்க்கத்துல பிறந்தவன் தான். அதுலயும் யாரு, பாலன், சிறிய சிறுவன், ரொம்ப சாதாரண ஆளு இல்லையா. ஆகவே ரொம்ப சாதாரண மனித வர்க்கத்துல சாதாரண சிறுவனா இருந்தும் அது செய்தது வினைய பார்த்தா பாதகமா இருக்கு, இருந்தும் ஏன் அது வந்து பெரிய புண்ணியமாயிட்டு. வினையை ஏற்றுக்கொண்டு பலன் அளிப்பவன் யார் இல்லையா, அவனை எதிர்த்து செய்யப்பட்டதா அல்லது அவனை ஆதரித்து செய்யப்பட்டதா, அதை வச்சுதான் வினைக்கே மதிப்பு. வினையை வைத்தோ அல்லது வினையை செய்பவனை வைத்தோ அந்த வினைக்கு மதிப்பு அல்ல. அந்த வினையை ஏற்றுக்கொண்டு பலனளிப்பவன் யார், அதை வச்சுதான் அந்த வினைக்கு மதிப்பு. சண்டேசர் வினையை பார்த்தா வினையை செய்யற சண்டேசர் சாதாரண ஆளு, வினையை பார்த்தா தாளை வெட்டுதலாகிய பாதகம். ஆனா அந்த பாதகமாக வினையை வைத்தோ செய்யற சண்டேசரை சாதாரண ஆளை வச்சோ அங்க பலன் கொடுக்கல. யாரை நினைச்சு இந்த காரியத்தை செய்தார், சிவபெருமான் நினைச்சு செய்தார். ஆகா சிவ வழிபாட்டுக்கு உருவிலிருக்கின்றதே, இது உலக நன்மைக்கே அல்லவா கேடு, அதை வச்சு செய்யறா. அப்போ அதை செய்யற நாயிட்டு பெரிய சிவபுண்ணியம் ஆயிட்டு. தக்கன் பெரிய ஆளுதான், மரமுடை தக்கன், அதை வச்சு ஒண்ணும் இல்லை. அவன் செய்யறதும் மாவேள்வி, அதை வச்சு ஒண்ணு நடக்கிற. ஆனா சிவனிந்தை. ஆகவே சிவ சிந்தனைக்கு அங்க இடம் இருக்கின்றதா, சிவ சிந்தனைக்கு இடம் இல்லாட்டாலும் பரவாயில்லை, என்ன சிவனிந்தை என்பது அங்க வந்துட்டுதுன்னா அது பெரிய பாதமா. அதுதான் வந்து தர்ஷனோட நிக்கல, அதுக்கு உடந்தையா இருந்த தேவர்கள்லாம் அதனாலதான் சூரபத்மனால் யுகம் யுகமாக அவர்கள் வருந்தினார்கள். உடந்தையா இருக்கு வந்து ஒரு செயலுக்கு நேரடியா செயலை செய்யாட்டாலும் உடந்தையா இருந்தவர்களையும் இந்த காலத்து சட்டம் அப்படிதானே சொல்லுது, இந்த காலத்திலையும் உடந்தையா இருந்தவர்களையும் வந்து தண்டிக்கின்றது சட்டம். அப்போ வந்து அதுல சிவபெருமானை எதிர்த்து செய்யக்கூடிய பாவத்துக்கு உடந்தையா இருந்தா, அதான் பல யுகங்கள் சூரபத்மனாலே அவர்கள் வருந்தினார்கள். ஆகவே அந்த சாரத்தை அப்படியே பிடிந்தெடுத்து கொடுக்கின்றார். அறம் பாவங்கள் பயன் தருவது கொள்வாரது வன்மை மென்மை பற்றி அன்றி, அந்த அறத்தையும் பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு பலன் கொடுப்பவன் யார், அவனை வைத்துத்தான், அவனை வைத்துத்தான் அந்த பலன் தரும். ஒழிய செய்வாரது வன்மை மென்மை பற்றியாதல், செய்பவன் யாருங்கிறத வச்சு இல்ல, செய்வினைகளது வன்மை மென்மை பற்றியாதல், செய்த வினை எப்படிப்பட்டது அதை பற்றி அதை வச்சும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு உதாரணம் என்பதற்கு உதாரணம், உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் தக்கனும் சண்டீச நாயனாருமே சான்றாகலான். உடன்பாடு புண்ணியமா இருந்தும் பாவமாச்சு, எதிர்மறை பாவமா இருந்தும் புண்ணியமாச்சு. உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் ரெண்டுலையும் எடுத்துக்காட்டு. தக்கனும் சண்டீச நாயனாருமே சான்று அகலானும், அதனால என்ன கருத்தை வலியுறுத்துறார், சிவபிரானையே அர்ச்சிக்கற்பாட்டு. அகா நீ பெரிய புண்ணியத்தை செய்யணும்னு சொல்லி புறப்பட்டாலும் சிவபெருமானை எதிர்த்து செஞ்ச அந்த புண்ணியமும் பாவமாயிருது. நீ செஞ்சது பாவம் மாதிரி பிறருக்கு தோன்றினாலும் நீ சிவனுடைய அருளிலே நீ வந்து ஊரில் நின்று அதை செய்வாயானால் அது புண்ணியமாகுது அப்படின்னா, அப்ப எவன் வழிபடத்தக்கவன், வழிபடத்தக்க இறைவன் உண்மையான இறைவன் யாரு, அதுதான் கொண்டு வந்து முடிக்கிறார். என்னையா யாதொரு தெய்வம் கொண்டீர், மாதொரு பாகனார் தான் வருவர் சொன்னாங்களே, ஏன் சொன்னாங்க, ஏன் சிவபெருமானை வழிபடணும் அப்படின்னா, நீ வந்து சாத்திரப்படி நடப்பேன்னு சொல்லி நீ புண்ணியத்தை செய்தாலும் சிவபெருமானை எதிர்த்து செஞ்சா பாவமாயிருது. சாத்திரத்துக்கு விரோதமான காரியங்களையும் சிவபெருமானுடைய அன்பின் வயப்பட்டு நின்று நீ செய்தா என்றால் அதுவும் புண்ணியமாகிறது. அப்போ வழிபட வேண்டியவன் யாரு? புண்ணிய பாவத்தை கூட புண்ணியமா மாத்தி அருள் கொடுக்கக்கூடிய உணவு இருக்கானா, அவனை விட்டுட்டு யார வழிபட போற அப்படின்னு சொல்லிட்டு அருள் சிவன் கேட்கின்றார். ஆகவே இவை மூன்று செய்யுளானும் சுவாமிகள் தொடங்கும் போதே சொன்னார்கள். பாவ புண்ணியனுடைய விசேடத்தை சொல்வேன்னு சொன்னாங்க, இப்ப முடிக்கும் போது அதை ஞாபகமா குறிப்பிடுறாங்க பாருங்க. ஏன்னா அவர்கள் அந்த சிவசிந்தனையே நிற்கின்றார்கள். இவை மூன்று செய்யுளானும் நூனங்கள் அதிகம் நோக்கி நுகர்வித்தற்கப்படும் விசேடம் கூறப்பட்டது. பாவ புண்ணியங்களுக்கு பலன் கொடுப்பதில் உள்ள விசேடம் சிறப்புத்தன்மை, இதை வந்து ஸ்பெஷல் கேஸ். இதை நம்ம கேள்விக்க முடியாது, பாதகமாச்சே சந்தையாக விட்டார கேள்விக்க முடியாது. அதுல அந்த அங்கே ஒரு விசேடம் இருக்கின்றது, சிவபக்திங்கிற விசேடம் இருக்கின்றன. ஆக இதுவரைக்கும் மீமாம்சர்கள் சொன்னா வினைகளே வந்து பலனை கொடுக்கும்னு சொன்னா அதம் இல்லையா, அதை மறுத்து வினைகள்னா சிவபெருமான் நம்மளை செலுத்துவதனால தான் நம்ம செய்யறோம். ஆனா நாம செய்யறோம் நினைச்சதுனால அது வினையாகுது, அதற்கு பலனையும் சிவபெருமான் தான் ஊட்டுகின்றார். வினைகளே தாமே வந்து நமக்கு உடம்பாகவும் இன்ப துன்பங்களாகவும் வந்து பலன் கொடுக்க மாட்டா அப்படிங்கிற கருத்தை தான் இதுவரைக்கும் வலியுறுத்தி சொல்லி முடித்தார். அதுதான் சுவாமிகள் எழுதுகின்றார்கள். இத்துணையும் இதுவரையும் மீமாம்சகர் மதம் பற்றி, மீமாம்சகர் தம் மதத்தை வைத்துக் கொண்டு, மதம்னா கொள்கை, சமயம் மதம் ரெண்டு சொற்கள் இருக்கின்றன. சமயத்தினுடைய கொள்கை மதம்னு சொல்லப்படும், இறை நெறி சமயம், இந்த சமயத்துக்கு ஒரு தத்துவ கொள்கை உண்டு, அது மதம்னு சொல்லப்படும். அதான் திரு போற்றி திருவாசகத்தில் சொல்வார், சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அறட்சி அடைந்தனர். சமயங்கிற சொல்லும் வருது, மதங்கிற சொல்லும் வருது, இந்த இடத்துல என்னென்ன காட்டுது. ஆகவே மீமாம்சகர் மதம் பற்றினா மீமாம்சகர் தம்முடைய கோட்பாட்டை வைத்துக் கொண்டு நம்முடைய கோட்பாட்டை மறுக்க வந்தனர். என்ன வினைப்பலன்களே சிவபெருமான் ஊட்டுவதா, வினைகளே வந்து பலனை ஊட்டிக் கொள்ளும் அப்படின்னு சொன்னார்கள். அவர்கள் மதம் பற்றி ஆசங்கித்து, ஆசங்கித்தினா என்ன அப்படின்னா அவர்களுக்கு சொன்ன கருத்தை வாங்கி வைத்துக் கொண்டு, அதாவது ஒரு தடையை ஒருத்தன் எழுப்புறான்னா அவன் தடையை அவன் அவனுக்கு பேச விடணும். அது நம்ம சாத்திரங்கள் இது செய்திருக்கின்றார். நீ என்ன சொல்றது உட்கார், நம்ம சொல்லி முடிச்சதுக்குள்ள அவசரப்படல, நீ இன்னதுதான் சொல்ல வருவ அப்படின்னு முன்னக்கூட்டியே மறுக்கல, அவன் கருத்தை முழுமையா வாங்கி வைத்துக் கொண்டு பரிகரித்து தக்க காரணங்கள் சொல்லி அவற்றை நீக்கி, இருவினைகளது இயல்பு கூறும் அவர்த்தானம், இரண்டு வினை அதாவது புண்ணியம் பாவம் இவற்றின் இயல்பை சொல்லுகின்ற முறையே, அவை இறை பணியாமாறு கூறும் அவர்த்தானம், அவ இறைவன் செலுத்தித்தான் நல்வினையும் நடக்கு தீவினையும் நடக்கு. அப்ப தீவினையும் நடக்கட்டும்னு இறைவன் ஏன் செலுத்துறான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இப்ப எனக்கு தான் ஒரு வந்து மணி பர்ஸ் வந்து களவாடப்படுது அப்படின்னா அந்த திருடனுக்கு என்ற பர்ஸ் இருக்கிறத காட்டினது இறைவன் தானேன்னு வரும். அத சித்தாந்த சிகாமணியில அற்புதமா கூடுறாரு. அதெல்லாம் என்ன சூரியன் தான் காட்டுதுன்னு சூரியன் மேல திருடன் பழி போட முடியுமா கேட்கிறேன். சூரியன் வந்து எல்லாருக்கும் பொதுவா காட்டுறான், அவ்வளவுதான் காட்டுறானா, அதை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த தவறான கருத்தை ஊட்டினவன் சூரியனா இல்ல. அத மாதிரி சூரியன் எல்லாருக்கும் பொதுவா காட்டுற மாதிரி இறைவன் எல்லாருக்கும் பொதுவா அறிவிக்கின்றார், எல்லாத்தையும் அறிவிக்கின்றார். அதுல செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது எதுன்னு அவரே வேதாந்த சாத்திரங்களை சொல்லியிருக்கிறார் இல்லையா, நாம படிக்கிறது தான் அந்த சாத்திரங்களை சொல்லியிருக்காரு. ஆகவே அதை படித்து தக்கது எது தகாதது எதுன்னு சொல்லி நாம தான் சரியா நடந்துக்கணும். சரி, அப்படியே நான் தகாத நடந்தாலும் அவன் செலுத்தாமல் நான் நடக்க முடியாத, என்ன ஏன் அதுல செலுத்துறான் அப்படின்னு அதுக்கு மேலே கேட்கலாமா. ஏன்னா நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் வந்து பிரத்தியார் மேல போடுறது நமக்கு பழக்கம், பொதுவா மனித இயல்பு. அதுல வந்து இறைவனா போட்டு ஈஸியா போட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம், அவன் வந்து இருக்க வந்து கேள்வி கேட்க போறது இல்ல, அதனால எல்லாம் அவன் தான் ஐயா செலுத்தினா அவன் பண்ணது ஐயா அப்படின்னு சொல்லிடுறோம். எதுக்காக ஆனா அவன் செலுத்தாம நடக்காது உண்மைதான், ஆனால் நாம வந்து ஒரு பாவத்தை விரும்பினோம் என்றால் அதுல நம்மளை செலுத்தி அந்த பாவத்தை செய்ய வைத்து அப்புறம் அதுக்கு பலனை ஊட்டினால்தான் ஆகா இது செயல் இது செய்யக்கூடாதுன்னு, அப்பந்தான் அந்த பாவச் செயலை விட முடியும். நான் அதை விடமாட்டேன்னு நிக்கிறவன்ட்ட வந்து சுவாமி வந்து அறிவுரை பண்ணியா திருத்த முடியும். அதுதான் அருமையா சொல்றார், எடுத்துக்காட்டு சொல்லி பைத்தியம் முத்திர நிலையில இருக்கவனுக்கு போய் அந்த இடத்துல புத்திமதி சொல்லாமா, எங்க வா உட்காரு இந்த மாதிரிலாம் செய்யாத அவன்கிட்ட சொல்ல முடியுமா? அவன் அதுக்குள்ள எத்தனையோ காரியங்கள் செஞ்சிருவான் சொல்றதுக்குள்ள. அவனுக்கு வந்து எந்த விதமான சிகிச்சையும் அளிக்கணுமோ தக்க மருந்துகளையும் அவன் உச்சந்தலையில வச்சு தேய்க்கணும். அந்த சிகிச்சை தான் அங்க ஒரு சகஜ நிலைக்கு வந்தவனுக்கு தான் புத்திமதிகள். அந்த மாதிரி பாவத்தையே வந்து சிறந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கவனுக்கு அதுக்குரிய சிகிச்சை என்னது, அவன் நினைக்கிற வழியில் அவனை விட்டு அதுக்குரிய பலனை ஊட்டி திருத்தது தான். அதனாலதான் சொன்னாரு, இதுதான் அவரவர் குணவழி விட்டு திருத்துதல். அதான் ஏன் அவன் அந்த குணம் வருது, அறியாமை செய்கின்ற ஆணவ மலத்தினாலதான். அதை தொன்மையாகவே இந்த உயிர்கள் பற்றி கிடக்கின்றன. பண்டுன்னா தொன்மையாக, பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை, நான் அறியாமை பிடிச்சு கிடக்கேன் ஆனா சுவாமி என்ன விடாம பற்றிக்கிட்டு இருக்கிற, கைவிடாம பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு, நான் எது வழியில எல்லாம் போகணும்னு நினைக்கணும் அந்த வழியில எல்லாம் விட்டு திருத்தி என் கோதை அகற்றி இல்லையா, அந்த ஆணவ கூட்டத்தை நீக்கிடுதான். அந்தந்த வழியில விட்டு பலனை ஊட்டி திருத்தி ஆணவ மூலமலத்தை நிற்கிறேன் இல்லையா. திருத்தின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டேன், இந்த திருத்திங்கிறதெல்லாம் வினைப்படங்கள் எல்லாம் அடங்கும். ஒரு வார்த்தையில சொல்லிட்டார் திருத்தின்னு, அதுல எத்தனை அனுபவங்கள் இருக்கு நாம பாப்போம், யோசிச்சு பாருங்க. ஆகவே இறைவன் செலுத்தி தான் வினைகளை செய்கின்றோம், ஆனா நாம செய்யறோம்னு நினைக்கும், அதனால அது கண்ம மலமாகி நமக்கு பிறவியை தருகின்றன, அந்த பிறவியிலே நமக்கு உரிய வினைப்பழங்களை ஊட்டுகின்றான். ஆக இவையெல்லாம் சொல்லுவதனால தாமே மறுவிடா வடிவும் கண்ம பலன்களும் அருமை கண்ணே, உருவமும் சரி கண்ம பலன்களும் சரி தாமே வந்து சேரமாட்டான் என்பதனை வலியுறுத்தி கூறினார் என்று இந்த அளவிலே இன்றைய சிவஞான சித்தியார் சுபக்கம் மாதவ சிவஞான இவர்கள் பொழிப்புரையை நிறைவு செய்து கொண்டு இந்த சைவ சித்தாந்த சிந்தனைக்கு குருவர்கள் பாடித்த சிவலசீர் குருமகாசனிதான் அவர்களுடைய பொன்னாறு பிடிக்கவன்களை பல்காலம் போற்றி வலித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் திரு சிற்றம்பலம்.